إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأن محمدًا عبده ورسوله أما بعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد புனிதமிக்க ரமலானுடைய காலப்பகுதியிலே இம்முறை நாம் அல் குர்ஆன் கூறும் அழகிய சரித்திரம் என்ற தலைப்பிலே ஒரு தொடரான பாட வகுப்பை ஏற்பாடு செய்திருக்கின்றோம். அந்த வகையிலே எமது முதலாவது பாட வகுப்பிலே நபி யூசுப் அலைஹி சலாத்து வசலாம் அவர்களுடைய அறிமுகத்தை நாம் பார்த்துவிட்டு சென்ற பாடத்திலே இந்த அழகிய சரித்திரத்தின் ஆரம்ப பகுதியை நாம் அவதானித்திருந்தோம். அந்த விடயங்களை ஒருமுறை சுருக்கமாக அவதானித்துவிட்டு இன்றைய பகுதிக்குள் நாம் நுழையலாம். அதாவது நபி யஅக்கூப் அலைஹி சலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு எல்லாம் மொத்தமாக 12 ஆண் குழந்தைகள் இருந்தார்கள். அவர்களிலே அல்லாஹ்வின் வஹி முன்னறிவிப்பின் பிரகாரம் தன்னுடைய மகன்மார்களில் ஒருவரான யூசுப் என்பவர் ஒரு நபியாக ஆகக்கூடியவர் என்பதனை ஏற்கனவே அறிந்து கொண்ட நபி யஅக்கூப் அலைஹி சலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய விஷயத்திலே தனிப்பெரும் அக்கறையும் அன்பும் கொண்டிருந்தார்கள் என்பதனை நாம் அந்த பாடத்திலே மிக அழகாக புரிந்து கொண்டோம். இப்படி இருக்கின்ற சமயத்திலே அந்த யூசுப் என்ற சிறுவர் ஒரு கனவை காண்கின்றார். அதனை தனது அருமை தந்தையிடம் வந்து தெரிவிக்கின்றார். இதனை செவியேற்கக்கூடிய அந்த தகப்பனார், இந்த கனவை நீ சகோதரர்களிடம் தெரிவித்து விடாதே என்று கூறுகின்றார். அதற்குரிய மிக முக்கியமான காரணம், இவர் விஷயத்திலே அவர்களுக்கு இருந்த அந்த பொறாமை என்ற உணர்வு என்று நாம் புரிந்து கொண்டோம். அந்த சகோதரர்களின் பொறாமை உணர்வு எந்த அளவு வேலை செய்தது என்றால், இந்த ஒரே ஒரு விஷயத்தின் காரணமாக தன்னுடைய தந்தை தம்முடைய ஒரு சகோதரரோடு கொஞ்சம் அன்பாக இருக்கின்றார் என்ற காரணத்தினால் ஏற்படக்கூடிய அந்த பொறாமை உணர்வு, தனது தந்தை தவறான வழியிலே இருக்கின்றார் என்ற அளவு அவர்களுக்கு ஒரு உணர்வை ஏற்படுத்துகின்றது. அந்த பொறாமையின் உச்சகட்ட வெளிப்பாடாக குறித்த அந்த சகோதரரை தாம் கொலை செய்து விடலாம் என்று கூட அவர்கள் எண்ணுகின்றார்கள். இதனை அந்த 10 சகோதரர்கள் கலந்தாலோசனை செய்து அதிலே ஒரு சகோதரர் அவரை கொல்ல வேண்டாம், ஆனால் அவரை பால் கிணற்றில் தள்ளிவிடுவோம் என்றொரு ஆலோசனை வழங்க, அதனை ஏற்றுக்கொண்டு தனது தகப்பனிடம் ஓர் கபட நாடகத்தையும் அவர்கள் அரங்கேற்றுகின்றார்கள். அதாவது, நாளை நாங்கள் ஆடு மேய்க்க காட்டுக்கு செல்கின்ற போது சிறுவர் யூசுஃபையும் நாம் அழைத்துச் செல்கின்றோம், அவரும் ஓடியாடி விளையாடி உண்டு பருகி மகிழ்வார் என்ற ஒரு காரணத்தை அவர்கள் கூறுகின்றார்கள். என்றாலும் அந்த தகப்பனார் அந்த விஷயத்திலே அனுமதியை சூசகமாக மறுத்துவிட்டு பின்னர் எதுவும் செய்யாத ஒரு நிலைமையிலே அவரை அந்த சகோதரர்களோடு அனுப்பி வைக்கின்றார். நாம் பார்த்த இந்த பாடத்திலே உணர வேண்டிய ஒரு முக்கியமான பகுதியும் இருக்கிறது. அதனை நான் அடையாளப்படுத்தி கூறிவிட்டு இன்றைய எமது பகுதிக்குள் நாம் நுழைந்து கொள்ளலாம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனிலே கூறக்கூடிய ஒரு வசனம். அந்த வசனத்தை நாம் ஒவ்வொருவரும் சரியாக ஈமான் கொள்ள வேண்டும். அது நபி யூசுப் அலைஹி சலாத்து வசலாம் அவர்களுடைய வாழ்க்கை நெடுகிலும் குறிப்பிடப்படுகிறது என்பதனை நாம் இந்த வரலாற்றை நாம் படித்து முடிக்கிற போது நாம் புரிந்து கொள்ளலாம். அந்த வசனம் என்னவென்றால், அல்லாஹ் கூறுகிறான், அசா அன் தக்ரஹு ஷைஅன் வஹுவ கைருன் லக்கும் வ அசா அன் துஹிப்பு ஷைஅன் வஹுவ ஷர்ருன் லக்கும் வல்லாஹு யஅலமு வ அன்தும் லா தஅலமூன். அதாவது அல்லாஹ் எப்படி கூறுகின்றான் என்றால், நீங்கள் சில நேரங்களிலே ஒரு சில விடயங்களை மிகவும் விரும்புவீர்கள், ஆனால் அல்லாஹுடைய நாட்டத்தின்படி அது உங்களுக்கு கெடுதியாக இருந்துவிடும். அதே போன்று நீங்கள் ஒரு சில விடயங்களை அதிகமாக வெறுக்கக்கூடியவர்களாக இருப்பீர்கள், அதே அம்சம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நலவாகவும் இருந்துவிடும். அந்த சந்தர்ப்பத்திலே நீங்கள் அதனை சரியாக விளங்கிக் கொள்ள மாட்டீர்கள், என்றாலும் அல்லாஹ் அதனை அறிகிறான் என்று அல் குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். நபி யூசுப் அலைஹி சலாத்து வசலாம் அவர்களுடைய அந்த சம்பவத்தில் ஆரம்ப பகுதியிலே இந்த வசனத்தின் ஒரு வெளிப்பாடை நாம் பார்க்க முடிகிறது. பாருங்கள், நாம் குழந்தையாக இருக்கிற போது நாம் விரும்பக்கூடிய ஒரு அம்சம் என்னவென்றால், எம்மை பெற்றெடுத்தவர்கள் எம்மை நேசிக்க வேண்டும். இதே விஷயத்தை நாம் எமது குழந்தைகள் விஷயத்திலும் செய்கிறோம். ஏன்? நாம் அவர்களை அழகான முறையிலே நேசிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். நாம் விரும்பக்கூடிய ஒரு அம்சம் இது. ஆனால் பாருங்கள், இந்த அம்சம்தான் நபி யூசுப் அலைஹி சலாத்து வசலாம் அவர்களுடைய அந்த சகோதரர்கள் பொறாமைப்பட காரணமாக ஆகின்றது. அந்த பொறாமையின் வெளிப்பாடாக தாம் கொலை செய்து விடலாம் என்று கூட அவர்கள் எண்ணுகின்றார்கள். அது மட்டுமல்லாமல், அந்த கொலையை அவர்கள் செய்யாவிட்டாலும் இன்னும் எத்தனையோ அநியாயங்களுக்கு இந்த ஒரு விஷயம் வழியமைக்கின்றது. நாம் தொடர்ந்து அவதானிக்கிற போது தந்தையின் நேசம் என்ற இந்த ஒரு விஷயம் இன்னும் எத்தனை நாம் விரும்பாத அம்சங்களை உருவாக்குகிறது என்பதனை பின்னால் நாம் அவதானிக்கலாம். இனி நாம் இன்றைய பகுதிக்குள் நுழைவோமாக இருந்தால், இறுதியாக சென்ற பாடத்திலே அந்த சகோதரர்கள் யூசுஃபையும் சேர்த்து கொண்டு தமது ஆடுகளோடு காட்டை நோக்கி புறப்பட்டார்கள் என்ற இடத்திலே நாம் நிறுத்தியிருந்தோம். இவர்கள் அப்படியே புறப்பட்டு சென்று இறுதியிலே ஒரு பால் கிணற்றையும் சரியாக தெரிவு செய்து இவரை அந்த கிணற்றிலே தூக்கி போட்டு விடுவது என்று ஒரு ஒருமித்த முடிவுக்கு வருகின்றார்கள். இந்த முடிவை எடுத்துவிட்டு அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், அவர்கள் இந்த யூசுஃபை தூக்கி பால் கிணற்றிலே வீசி விடுகின்றார்கள். இந்த இடத்திலே நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு சில விடயங்கள் இருக்கிறது. ஏற்கனவே தமக்கு விருப்பான ஒரு சகோதரராக அந்த யூசுப் காணப்படுகிறார். எனவே வரக்கூடிய வழியிலே எவ்வளவு அநாகரீகமாக அவரை அழைத்து வைத்திருப்பார்கள் என்பதனை நாம் புரிந்து கொள்ளலாம். அதே போன்று எவ்வளவு ஆவேசமாக அந்த கிணற்றிலே அவரை தூக்கி எறிந்திருப்பார்கள் என்பதனையும் நாம் சாதாரணமாக உணர்ந்து கொள்ளலாம். وَأَوْحَيْنَا إِلَيْهِ لَتُنَبِّئَنَّهُمْ بِأَمْرِهِمْ هَذَا وَهُمْ لَا يَشْعُرُونَ. இந்த நேரத்திலே கிணற்றிலே தள்ளப்பட்டிருக்கக்கூடிய, பால் கிணற்றிலே சிக்கியிருக்கக்கூடிய அந்த சிறுவருக்கு அல்லாஹ் வஹி அறிவிக்கின்றான். ஏதோ ஒரு முறையிலே வஹி அறிவிக்கின்றான், لَتُنَبِّئَنَّهُمْ بِأَمْرِهِمْ هَذَا. இவர்கள் செய்த இந்த அநியாயங்கள் இருக்கிறதே, இவர்கள் செய்த இந்த தவறான செயல்பாடுகள் இருக்கிறதே, இதனை ஒரு காலத்திலே நீங்களே அவர்களுக்கு சொல்லி காட்டுவீர்கள். வஹும் லா யஷ்உரூன், இதனை அவர்கள் அந்த காலத்திலே உணரக்கூட மாட்டார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகின்றான். பாருங்கள், ஒரு சிறுவராக இருக்கக்கூடிய ஒரு மனிதருக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி ஒரு தன்னம்பிக்கையை, எப்படி ஒரு ஈமானிய உறுதியை அந்த இடத்திலே வழங்குகின்றான் என்று, உங்களை காப்பாற்றுவோம், உங்களுக்கு ஒன்றும் நடக்காது, இதனைத்தையும் தாண்டி அல்லாஹ் சொல்கிறான், ஒரு காலத்திலே இதே சகோதரர்களுக்கு அவர்கள் செய்த அநியாயத்தை நீங்கள் எடுத்துரைப்பீர்கள். எப்படி ஒரு நம்பிக்கையூட்டல். இந்த சம்பவம் நடப்பதை தொடர்ந்து வந்த வேலை முடிந்து விட்டது, சகோதரர்கள் புறப்படுகின்றார்கள். சகோதரர்கள் தமது வீட்டை நோக்கி செல்கின்றார்கள். ஆடுகளையும் மேய்த்துக்கொண்டு அதனை கூட்டிக் கொண்டு செல்கின்றார்கள். யூசுஃபுக்கு என்ன நடந்தது என்று தகப்பன் கேள்வி கேட்டால் அதற்குரிய ஒரு பதிலையும் ஒரு தயாரிப்பையும் அவர்கள் செய்து வைத்துக் கொண்டு அவர்கள் புறப்பட்டு செல்கின்றார்கள். வஜாஊ அபாஹும் இஷா ஐயபுகூன், தமது தந்தையிடம் சூரியன் முழுமையாக மறைந்துவிட்ட பிறகு இஷாவுடைய நேரத்திலே வருகிறார்கள். எபுகூன், அழுதவர்களாக வருகின்றார்கள், கண்ணீர் வடித்தவர்களாக வருகின்றார்கள், கவலை தோய்ந்த முகத்தோடு வருகின்றார்கள். பாருங்கள், இந்த பொறாமை என்ற உணர்வின் தாக்கங்கள் எப்படி இருக்கிறது என்று. ஏற்கனவே அது கொலை செய்வதற்கு கூட இவர்களை தூண்டியது. இப்பொழுது ஒரு அநியாயத்தை, மாபெரும் ஒரு அநியாயத்தை தனது சொந்த சகோதரனுக்கே செய்துவிட்டு இப்பொழுது இவர்கள் நடிக்கின்றார்கள். அத்தோடு நிறுத்திவிடாமல் சொல்கின்றார்கள், காலு யா அபானா இன்னா தஹபுனா நஸ்தபிகு. தந்தை கேட்பதற்கு முன்னரே இவர்கள் முறைப்பாட்டை எடுத்து வைக்கின்றார்கள். எங்களுடைய தந்தையே, இன்னா தஹபுனா நஸ்தபிகு, நாங்கள் எல்லோரும் ஒன்றாக சென்றோம், யூசுஃபும் எங்களோடு வந்தார், ஒருவர் முன் ஒருவர் பின் என்று எல்லோரும் கூட சென்றோம். அங்கே சென்று கொஞ்ச நேரம் மகிழ்ச்சியாக இருந்துவிட்டு வதரக்னா யூசுஃப இந்த மதாயினா, நாங்கள் கொஞ்சம் அங்கால் இங்கால் சென்று விட்டோம், யூசுஃபை பத்திரமாக எங்களுடைய பொருட்களோடு வைத்திருந்தோம், வந்து பார்க்கிறோம் அவரை ஓநாய் ஒன்று பிடித்து சாப்பிட்டு விட்டது, தந்தையே. எங்களுடைய சகோதரரை ஓநாய் தின்றுவிட்டது தந்தையே என்று அவர்கள் அழுது புலம்புகின்றார்கள். வமா அன்த பிமுஃமின் இல்லனா வலவ் குன்னா சாதிகீன். வெறும் வார்த்தைகள் மட்டும் நடிப்புக்கு போதுமா? இன்னும் மேலதிகமாக நான்கு வார்த்தைகளை போட்டு விடுகின்றார்கள். எப்படி? வமா அன்த பிமுஃமின் இல்லனா வலவ் குன்னா சாதிகீன். நாங்கள் சொல்வது முழுக்க முழுக்க உண்மை, இருந்தாலும் நீங்கள் அதனை நம்ப மாட்டீர்கள் என்று தகப்பன் பதிலுரைக்க முடியாத அளவு, குறுக்கு கேள்வி கேட்க முடியாத அளவு ஒரு பூட்டை போட்டு விடுகின்றார்கள். பாருங்கள், இந்த பொறாமை என்ற உணர்வு எம்மிடம் வந்துவிட்டால் அது எத்தனை பாவங்களை செய்ய வைக்கிறது என்று சொல்வார்கள். பச்சை பொய் என்று தெளிவான ஒரு பொய்யை நாவு கூசாமல் அவர்கள் சொல்லுகின்றார்கள். இது மட்டுமா? வஜாஊ அலா கமீஸிஹி பிதமின் கதிப். நான் ஏற்கனவே கூறினேன், ஆதாரத்தை கொண்டு வருகிறார்கள். என்ன ஆதாரம்? யூசுப் போட்டு சென்ற அந்த சட்டை இருக்கிறதே, கமீஸ் ஷேட், மேலால் போட்டு சென்ற அந்த சட்டை இருக்கிறதே, இதனை இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் அப்படியே கொண்டு வருகின்றார்கள். அலா கமீசிஹி பிதமின் கதிப். அந்த காட்டிலே ஏதோ ஒரு மிருகத்தை பிடித்து கொன்று அதனுடைய இரத்தத்தை இந்த சட்டையின் மீது அப்படியே பூசி அந்த சட்டையை கொண்டு வந்து ஆதாரமாக முன்வைக்கிறார்கள். எதற்கு ஆதாரம்? யூசுஃபை ஓநாய் சாப்பிட்டது. அதற்கு ஆதாரமாக பொய் இரத்தம் பூசப்பட்ட அந்த சட்டையை கொண்டு வந்து தகப்பனிடம் கொடுக்கின்றார்கள். சொல்வார்கள், களவு செய்பவர்கள் ஏதாவது ஒரு முக்கியமான விஷயத்திலே கோட்டை விட்டு விடுவார்கள். அந்த சட்டையை பார்த்தால் அதிலே எந்த கிழிதல்களும் உராய்தல்களும் ஒன்றும் கிடையாது. முழுசாயிக்குது சட்டை, முழுசாயிக்குது சட்டை. ஒரு அழகான ஓநாய் சாப்பிட்டு இருக்கிறது. அப்படியே அந்த சட்டையை கலற்றி வைத்து விட்டு அந்த குழந்தையை சாப்பிட்டது போன்று இருக்கிறது. உடனே யாகூப் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு ஏற்கனவே தெரியும், அல்லாஹ் வஹி அறிவித்திருக்கிறான், உங்களுடைய இந்த மகன் ஒரு நபியாக வருவார், இந்த இடத்திலே இவர்களுடைய பொய்யை முறியடிக்க முடியாவிட்டாலும் இவர்கள் செய்தது சதி என்பதை புரிந்து கொள்கிறார்கள். உடனே சொல்கிறார்கள், கால் பல் சவ்வலத் லக்கும் அன்ஃபுசுக்கும் அம்ரா, நீங்கள் சொன்னது நடக்கவே இல்லை, உங்களுடைய ஆத்மாக்கள் உங்களுக்கு எதையோ அழகாக காட்டியிருக்கிறது, எதையோ நீங்கள் திட்டமிட்டு சாதித்ததாக நினைத்துக் கொள்கிறீர்கள், பரவாயில்லை, ஃபஸபுருன் ஜமீல், ஃபஸபுருன் ஜமீல். அந்த யாகூப் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய அந்த வார்த்தையை பாருங்கள், நான் பொறுமையாக இருந்து கொள்கிறேன், அதுவும் எப்படி அழகான முறையிலே பொறுத்து கொள்கின்றேன். இந்த வார்த்தையிலே நாம் உணர வேண்டிய மிக பெரும் விஷயங்கள் காணப்படுகின்றன. பாருங்கள், பொறுமை என்றால் என்ன என்பதற்கு இதுதான் ஒரு சரியான வரைவிலக்கணம். எங்களுக்கு ஒரு கஷ்டம் ஏற்பட்ட அந்த ஆரம்ப சந்தர்ப்பத்திலே இந்த பொறுமை ஏற்பட வேண்டும். யாகூப் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு தனது அன்புமிகு குழந்தை கொல்லப்பட்டு விட்டார் என்ற செய்தி கிடைக்கிறது. அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன? சபுருன் ஜமீல், நான் அழகான முறையிலே பொறுத்து கொள்கின்றேன். பாருங்கள், ஒரு தகப்பனாக இருந்து அந்த வழியை நாம் உணர வேண்டும். ஒரு மகனை அவர் ஒரு ஓநாயினால் சாப்பிட்டப்பட்டு விட்டதாக அங்கே சொல்லப்படுகிறது. அதுவும் எப்படி? மகன் இருக்கக்கூடிய குழந்தைகளிலெல்லாம் மிகவும் பாசமாக நேசமாக பார்த்து பார்த்து வளர்த்த மகன். அந்த வழியிலும் அவர்கள் அலறி துடிக்கவில்லை. சொன்ன வார்த்தை நான் அழகான முறையிலே பொறுத்துக் கொள்கின்றேன். இந்த இடத்திலே அவர்களுக்கு இன்னொரு விஷயமும் வழி ஊட்டியது. என்ன? ஏற்கனவே அல்லாஹ் இந்த மகனை ஒரு நபியாக ஆக்குவதாக உத்தரவாதம் அளித்திருக்கின்றான். அந்த ஈமானும் அவர்களுக்கு வேலை செய்கிறது. ஏதோ நடந்திருக்கிறது, நடப்பது நடக்கட்டும், அல்லாஹ்வுடைய நாட்டம் வருகிற வரை நான் பொறுமையாக இருக்கிறேன். இதுதான் அழகான பொறுமை. நடப்பதெல்லாம் நடந்து முடியும் மட்டு பாடுபட்டு விட்டு கடைசியில் நான் பொறுமையாக இருக்கிறேன், அல்லாஹ் பார்த்து கொள்வான் என்று சொல்வதிலே அர்த்தம் கிடையாது. ஒரு பொறுமை வருவதாக இருந்தால் அது பிரச்சனையின் ஆரம்பத்திலே வர வேண்டும். அதுதான் அழகிய பொறுமை. வல்லாஹுல் முஸ்தஆனு அலா மா தஸிஃபூன் சொல்கிறார்கள், நீங்கள் சொல்லக்கூடிய இந்த மாயாஜால வார்த்தைகள் இருக்கிறது, நீங்கள் பூசக்கூடிய இந்த வர்ணனைகள் இருக்கிறது, இந்த விஷயத்திலே நான் அல்லாஹ்விடம் உதவி கோருகின்றேன், வேறு யாரை நோக்கியும் நான் செல்வதற்கு இல்லை என்று நபி யூசுப் அலைஹி சலாத்து வசலாம் அவர்கள் கூறுகிறார்கள். எனவே பொறுமை என்றால் என்னவென்பதனை மிக அழகாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்விடம் நாம் எவ்வளவுதான் அந்த துன்பத்தை பற்றி துயரத்தை பற்றி மன்றாடினாலும் அது பொறுமை இழந்ததாக ஒருபோதும் வராது. ஆனால் அடுத்தவர்களிடம் அதை பற்றி பேசி முறைப்பாடு வைத்து சோகக்கதை வாசித்துக் கொண்டிருந்தால் அதற்கு பேர் பொறுமை கிடையாது. இப்படி ஒரு பக்கம் தந்தை சிரமப்பட்டு கொண்டிருக்க, கவலையோடு கண்ணீரோடு அவர் உட்கார்ந்திருக்க, இன்னொரு பக்கம் சகோதரர்கள் எல்லாம் தாம் செய்த அந்த சதித்திட்டம் வெற்றி பெற்று விட்டதாக நினைத்து கொண்டிருக்க, அல்லாஹ் நபி யூசுப் அலைஹி சலாத்து வசலாம் அவர்களுக்கு என்ன நடக்கிறது என்பதனை தொடர்ந்து கூறுகிறான். அல்லாஹ் ஒரு ஏற்பாட்டை செய்கின்றான். எந்த பால் கிணற்றிலே நபி யூசுப் அலைஹி சலாத்து வசலாம் தள்ளப்பட்டிருக்கிறார்களோ அந்த பகுதியை நோக்கி ஒரு வர்த்தக கூட்டத்தை, ஒரு வாகன கூட்டத்தை அனுப்பி வைக்கிறான். அவர்களுக்கு வழியிலே வருகிற போது தண்ணீர் தேவைப்படுகிறது. அந்த பிரயாண கூட்டத்திலே இருக்கக்கூடிய தண்ணீர் எடுத்து வருபவரிடம் தண்ணீர் எடுத்து வாருங்கள் என்று அனுப்புகிறார்கள். கால் யா புஷ்ரா ஹாதா குலாம், அந்த தண்ணீர் எடுக்க வரக்கூடியவர் அந்த பால் கிணற்றிலே வாளியை போடுகிறார். அந்த கிணற்றுக்குள்ளே இருந்து கொண்டிருக்கக்கூடிய யூசுப் அலைஹி சலாத்து வசலாம் அந்த வாளியிலே ஏறி உட்கார்ந்து கொள்கின்றார்கள். அதனை அப்படியே வெளியில் எடுக்கின்றார்கள். உடனே அவர் கூவி அழைக்கின்றார், இதோ பாருங்கள் ஒரு அழகிய சிறுவன், இதோ ஒரு சிறுவன் என்று அவர்கள் அழைக்கின்றார்கள். ஏன் அவ்வளவு அவர்கள் சந்தோஷப்பட்டார்கள் என்றால், அந்த காலத்திலே ஒருவர் அனாதையாக பிடிபட்டால் அடுத்து அவரை ஒரு அடிமையாக விற்றுவிடலாம். எனவே வந்த இடத்திலே ஒரு சம்பாத்தியத்திற்குரிய ஒரு வழியாகப்பட்டிருக்கிறது. எனவேதான் அந்த சந்தோஷம். உடனே இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், அந்த வாகனத்திலே தங்களுடன் இருந்த அந்த பொருள்களோடு சேர்த்து இந்த யூசுப் என்ற சிறுவரையும் மறைத்து வைத்து விடுகின்றார்கள். வல்லாஹு அலீமுன் பிமா யஅமலூன். இவ்வளவு விஷயங்களை அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்னவென்றால், இவர்கள் செய்பவற்றையெல்லாம் அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கின்றான். இவர்கள் மறைத்தார்கள் என்பதற்காக அல்லாஹுக்கு அது மறைந்து விடுமா? ஒருபோதும் அது மறைந்து விடாது. இந்த வசனங்களிலே ஒவ்வொரு வரிகளும் முடிகிற போது அனைத்துக்கும் பின்னால் அல்லாஹ் இருந்து பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற ஒரு விஷயத்தை அல்லாஹ் குறிப்பிட்டு எமக்கு கூறுகிறான். இந்த இடத்திலே நாம் உணர வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால், என்னதான் அநியாயங்களை நாங்கள் செய்தாலும் சரி, எமக்கு செய்யப்பட்டாலும் சரி, ஒன்றும் அல்லாஹுக்கு தெரியாமல் நடப்பதில்லை. அனைத்துக்கும் பின்னால் அல்லாஹ் அனைத்து விஷயங்களையும் தன் கையிலே வைத்திருக்கக்கூடிய, தனது ஆதிக்கத்திலே வைத்திருக்கக்கூடிய அல்லாஹ் அந்த ஒவ்வொன்றையும் பார்த்து கொண்டிருக்கிறான் என்பதனை அந்த ஒவ்வொரு சமயத்திலும் நாம் உணர வேண்டும். என்ன செய்கிறார்கள்? வஷரௌஹு பிஸமனின் பஹ்ஸின் தராஹிம மஅதூதா. இவர்கள் இந்த யூசுஃபை தம்முடைய வாகனத்திலே ஏற்றிக்கொண்டு அவரையும் ஒரு வர்த்தக பொருளாக சேர்த்து கொண்டு அந்த இடத்தை விட்டும் புறப்படுகிறார்கள். சொந்த பூமியை விட்டும் யூசுப் என்ற சிறுவர் நாடு கடத்தப்படுகின்றார். இவர் பிறந்து வளர்ந்த அந்த பகுதி சிரியா என்று சொல்லப்படுகின்றது. இந்த பிரயாண கூட்டம் எங்கே செல்கிறது என்றால் எகிப்தை நோக்கி பிரயாணிக்கிறது. எனவே இந்த பிரயாண கூட்டத்தோடு சேர்ந்து இந்த யூசுப் என்ற சிறுவரும் புறப்படுகிறார். ஒரு அடிமையாக பிடிபட்டிருக்கிறார். வஷரௌஹு பிஸமனின் பஹ்ஸின் தராஹிம மஅதூதா. இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் எகிப்து நாட்டுக்கு சென்றடைகிறார்கள். அங்கிருக்கக்கூடிய அந்த சந்தையிலே இந்த யூசுஃபை, எந்த யூசுஃபை, பின்னால் அதே எகிப்துக்கு பெரும் ஒரு அமைச்சராக வரப்போகின்ற அந்த யூசுஃபை அவர்கள் அந்த சந்தையிலே விற்கின்றார்கள். வஷரௌஹு பிஸமனின் பஹ்ஸின் தராஹிம மஅதூதா. எப்படி அல்லாஹ் சொல்கிறான் என்றால், இவர் ஒரு பெருமதியானவர் என்பதை அவர்கள் உணரவே இல்லை. கையால் எண்ணி முடிக்க முடியுமான ஒரு சில வெள்ளி காசுகளுக்கு அந்த சந்தையிலே இந்த யூசுஃபை கூவி அழைத்து விற்கின்றார்கள். வகானு ஃபீஹி மின ஸாஹிதீன். இவரை பற்றி அவர்கள் எந்த வகையிலும் இவர் ஒரு மதிப்பானவர் என்று உணர்ந்து கொள்ளவே இல்லை என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த இடத்திலே நாம் சற்று நின்று ஒரு சில விடயங்களை புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். நாம் எம்மை எடுத்துக்கொண்டால், ஒரு சில அமல் இபாதத்துகளை அல்லாஹுக்காக செய்கிறோம், ஒரு சில சின்ன சின்ன தியாகங்களை செய்கிறோம், பின்னால் ஒரு சோதனை ஏற்பட்டு விடுகிறதா, பின்னால் எங்களால் தாங்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விடுகிறதா, கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறோம், பிறகு தடுமாறி விடுகின்றோம். எந்தளவு அல்லாஹுக்காக நான் என்னவெல்லாம் செய்கின்றேன், இப்படி செய்கின்றேன், அப்படி செய்கின்றேன், அப்படி செய்கின்றேன், நாங்களாக ஒரு வரிசை கிரமத்தை அமைத்து கொண்டு அல்லாஹ் எங்களை கைவிட்டு விட்டதாக எண்ணுகின்றோம். பாருங்கள், யூசுஃபுடைய நிலைமையை. ஒரு நபியினுடைய மகன், நபிமார்களின் பரம்பரையிலே பிறந்த ஒரு அன்பு குழந்தை, அழகான குழந்தை, இப்போது இருக்கக்கூடிய நிலைமை, தன்னுடைய சொந்த சகோதரர்களால் சதி செய்யப்பட்டு இந்த நிலைமைக்கு ஆளாகி இருக்கின்றார். தனது தாய் தந்தையரை விட்டும் பிரிந்து எங்கோ ஒரு இடத்திலே இருக்கின்றார். கிணற்றிலே தள்ளப்பட்டு யாரோ சிலர் காப்பாற்றி இருக்கின்றார்கள். இப்பொழுது அவர் அடிமையாகவும் விற்கப்பட்டு தன்னுடைய சுதந்திரத்தையும் இழந்து விடுகின்றார். எனவே நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த யூசுஃபுடைய நிலையை பாருங்கள். எம்முடைய வாழ்க்கையின் நிலைமைகளையும் எங்களுடைய சிந்தனை ஓட்டங்களையும் நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். தொடர்ந்து அல்லாஹ் சொல்லக்கூடிய ஓரிரு வசனங்களை கூறி நான் இதனை நிறைவு செய்கின்றேன். وقال الذي اشتراه من مصر لامرأته اكرمي مثواه. விற்றவர்கள் பிரயாண கூட்டத்தினர், விற்கப்பட்ட இடம் எகிப்து, வாங்கியவர் யார்? வாங்கியவர் யார் என்றால் அந்த நாட்டின் ஆட்சி கீழால் வேலை செய்யக்கூடிய ஒரு அமைச்சர். அதுவும் எப்படிப்பட்ட அமைச்சர்? பொருளாதாரத்திற்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய அந்த அமைச்சர் இந்த யூசுஃபை வாங்குகின்றார். وقال الذي اشتراه من مصر لامرأته اكرمي مثواه. அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டை பாருங்கள், இவர் ஒரு சில திருகங்களை கொடுத்து வாங்குகின்றார். இந்த குழந்தையின் மீது ஒரு இரக்கம் பாசம் அவருக்கு ஏற்படுகிறது. அதனை அழகாக வீட்டுக்கு கொண்டு செல்கின்றார். தனது மனைவியிடம் அந்த சிறுவரை ஒப்படைக்கின்றார். எப்படி? அக்ரிமி மஸ்வா, இவரை நீ அழகிய முறையிலே வளர்த்தெடு, இவரை கண்ணியப்படுத்து. அசா அய்யன்ஃபனா ஔ நத்தஹிதஹு வலதா, இதுவரை சரியாக நாம் பயன்படுத்தினால் இவரை வைத்து நாம் அதிகமான பிரயோஜனங்களை அடைந்து கொள்ள முடியும், அல்லது இவரை எங்களுடைய ஒரு சொந்த பிள்ளையை போன்று நாம் எடுத்துக்கொள்ள முடியும். எனவே இவரை அழகிய முறையிலே பரிவோடு வளர்த்து வா என்று தனது மனைவியிடம் அந்த அமைச்சர் ஒப்படைக்கின்றார். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், كذلك مكننا ليوسف في الارض ولنعلمه من تاويل الاحاديث. நாம் இவ்வாறுதான் யூசுஃபுக்கு பூமியிலே இடமளித்தோம், பூமியிலே அவர் நல்ல முறையிலே வாழ்வதற்குரிய இருப்பிடத்தை அமைத்து கொடுத்தோம். அதே போன்று எதிர்காலத்திலே கனவுகளின் விளக்கங்களையும் அவருக்கு கற்றுக் கொடுப்பதற்காக ஒரு அழகிய இடத்தை நாம் அமைத்து கொடுத்தோம். வல்லாஹு காலிபுன் அலா அம்ரி வலாக்கின் அக்ஸர் அன்நாஸ் லா யஅலமூன். சொல்லிவிட்டு அல்லாஹ் ஒரு முக்கியமான விஷயத்தை குறிப்பிடுகின்றான். ஏற்கனவே அல்லாஹ் ஒவ்வொரு விஷயங்களும் நடக்கிற போது மௌனமாக அதனை பார்த்து கொண்டு வருகின்றான், அமைதியாக இருந்து வருகின்றான். அதற்கு காரணமாக இருப்பவர்கள் ஏதோ தான் சாதித்து விட்டதாக நினைக்கின்றார்கள். அல்லாஹ் சொல்கிறான், வல்லாஹு காலிபுன் அலா அம்ரிஹி, அல்லாஹுக்கு ஒரு திட்டம் இருக்கிறது, இவர்களை வைத்து வேலை வாங்கியவன் அல்லாஹ், அனைத்து காரியங்களையும் அல்லாஹ் மிகைத்து விடக்கூடியவன். வலாக்கின்ன அக்ஸரன்நாஸ் லா யஅலமூன், என்றாலும் அதிகமான மனிதர்கள் இந்த தூர நோக்கு பிரதிபலன்களை எல்லாம் அறிந்து கொள்வதில்லை என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகின்றான். இந்த இடத்திலும் நான் ஒரு முக்கியமான விஷயத்தை நினைவுபடுத்த வேண்டி இருக்கிறது. ஆரம்பத்திலே நான் கூறியது போன்று யாகூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடம் இருந்த நாங்கள் விரும்பக்கூடிய பெற்றோர் பாசம் அந்த யூசுஃபுக்கு எத்தனையோ நஷ்டங்களை ஏற்படுத்தியது. இப்பொழுது பாருங்கள், யூசுஃப் சென்றிருப்பது ஒரு அமைச்சரின் வீட்டிற்கு. அவரும் எப்படி சொல்லியிருக்கிறார்? அக்ரிமி மஸ்வா, இவரை அழகான முறையிலே கண்ணியப்படுத்துங்கள். எப்படி அல்லாஹ்வுடைய ஏற்பாடு என்று பாருங்கள். நாம் இவ்வளவு நேரமும் பார்த்து வந்த ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் வெறுப்பான விஷயங்களாக பார்த்தோம், கெடுதிகளாக பார்த்தோம். இந்த கெடுதிகளின் பின்னால் அல்லாஹ் எப்படி ஒரு நலவை வைத்திருக்கின்றான்? இப்பொழுது ஒரு அமைச்சருடைய வீட்டிலே அல்லாஹ் இவர்களுக்கு இடமளித்து அங்கே அவரை வளர்க்கிறான். இதற்குரிய நோக்கம் பின்னால் காத்திருக்கிறது. வலம்மா பலக அஷுத்தஹு ஆதைனாஹு ஹுக்மன் வ இல்மா வ கதாலிக நஜிஸில் முஹ்ஸினீன். சொல்லிவிட்டு அல்லாஹ் தொடர்ந்து சொல்கிறான், இப்படியே அவரை அழகான முறையிலே அந்த வீட்டிலே நாம் வளர்த்தெடுத்து வந்தோம். அவர் வாலிபத்தை அடைகின்றார். அந்த வாலிபத்தை அவர் அடைகிற போது அவருக்கு நாம் அறிவை கொடுத்தோம், ஞானத்தை கொடுத்தோம். கதாலிக நஜிஸில் முஹ்ஸினீன், இவ்வாறுதான் நாம் நல்லவர்களுக்கு கூலி கொடுக்கிறோம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகிறான். எனவே நபி யூசுப் அலைஹி சலாத்து வஸ்ஸலாம் அறிவும் ஞானமும் கிடைக்க பெறக்கூடிய ஒரு வாலிபனாக வளரக்கூடிய அளவிலே நாம் இதுவரை பார்த்திருக்கின்றோம். மேலே பார்த்த இந்த கதைகளை பொறுத்தவரைக்கும் சூரா யூசுப் என்ற அத்தியாயத்தின் 15 வசனம் தொடக்கம் 22 வசனங்கள் வரை இடம்பெறக்கூடிய விடயங்களாகும். இன்ஷா அல்லாஹ் இதனை தொடர்ந்து இன்னும் ஏராளமான விடயங்கள் இருக்கிறது. அடுத்த பாடத்திலே மிகுதியானவற்றை நாம் பார்த்து கொள்ளலாம். அகூலு கவுலி ஹாதா வ அஸ்தகஃபிருல்லாஹ லீ வலக்கும்.